الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وقد قال الله تعالى في كلامه اللذيذ اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اول بيت بني للناس الذي ببكة مباركا وهدى للعالمين صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم من بنى مسجدا لله بنى الله بيتا في الجنه وقال ايضا احب البلاد الى الله مساجدها الى اخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி முஸ்தபா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்று கூறும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்படும். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு விடுவார். குடும்பத்தார் சூழால் இருந்து அழுது புரளாபித்து அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்தில் ரூபு பிரிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், கவன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அந்த புதைகுழியோ ஒரு தனிமையான இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம், ஒடுக்கமான ஒரு இடம். அங்கேயும் உடைய காசி பணமோ சொத்து சுகமோ பட்டம் பதவியோ தோட்டந்துறவுகளோ ஒன்றுமே உண்டாலையும் எதுவும் செய்ய முடியாது. அந்த தனிமையான இல்லத்திலே, இருள் நிறைந்த இடத்திலே, புழுபூச்சிகள் நிறைந்த இடத்திலே, அந்த ஒடுக்கமான இடத்திலே, அந்த இடத்தை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக நிற்கக்கூடிய ஒன்று இருக்கு வந்தால் அதுதான் என்னுடைய தக்குவா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தொழுத தொழுகைகள், ஓதிய குர்ஆன்கள், செய்த திக்ருகள், செய்த தான தர்மங்கள், இவைதான் கால்பாட்டிலும் தரமாட்டிலும் வடலிலும் வரலிலும் இருந்து எமக்கு கை கொடுக்கக்கூடியதாக, உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். நாளைய கியாமத்திலும் மீதான் தராசை கனமாக்கி சிராத்தில் முஸ்தகீமை லேசாக்கி மேலான சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த சாலிஹான் அமலும் தக்குவா உண்டாகும். எனவே இக்கட்டான கட்டத்தில் கை கொடுத்து கரை சேர்க்கக்கூடிய அந்த நல்லமல்களையும் அந்த தக்குவாவையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்படி செய்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்த வழி அவங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆரம்பமாக கொஞ்சம் முன்னுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். போறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், வேலை போறவங்களுக்கும் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முதல் முதல் இந்த பூமியை படைத்து படைப்பதற்கு ஆரம்பித்ததும் கௌபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்திலிருந்துதான். படைக்கப்பட்ட பூமிக்கு மேலால் முதலாவது ஒரு கட்டுமானம் கட்டப்பட்டதாக இருந்தால் இன்ன அவ்வல பைத்தின் முடியலின் நாஸ், மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வீடு கஃபத்துல்லா. அந்த கஃபத்துல்லா தான் முதலாவது படைக்கப்பட்ட பூமிக்கு மேலாக ஒரு கட்டப்பட்ட கட்டுமானமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த பள்ளி வாசல் என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமானது, உயர்வானது, மேன்மையானது என்பதை காட்டுவதற்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கஃபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பூமியை படைக்க ஆரம்பித்தான். படைத்த பூமிக்கு மேலால் முதல் கட்டுமானம் மலக்குகள் மூலமாக கௌபத்துல்லாவை கட்டினான். கண்ணியமானவர்களே, மனிதர்களை படைப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அந்த கௌபத்துல்லாவை மலக்குகள் மூலமாக கட்டிவிட்டான். எனவே பள்ளிவாசலுடைய சிறப்பு
இதன் மூலம் எவ்வளவு சிறப்புக்குரியது மேன்மைக்குரியது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதை இப்படி செய்து காட்டியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தினுடைய கேந்திர ஸ்தலம் என்று சொன்னால் அது ஒரு பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணிகளை உம்மத்துக்காக செய்வதற்காக வேண்டி, உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக வேண்டி மேற்கொள்வதற்காக அனைத்து கர்மங்களையும் பள்ளிவாசல் ஊடாகத்தான் செய்திருக்கின்றார்கள். எனவே பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது இஸ்லாத்திலே முஸ்லீம்களிடத்திலே மிக உன்னதமாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், ஊர்களிலே இடங்களிலே ஸ்தானங்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இருக்கும் என்றால் மசாஜிதுஹா, பள்ளிவாசல் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அந்த கொல்ல வந்த வஹபிபின் உமைருக்கும் நேர் வழிகாட்டி இடம்தான், நபி அவர்களை கொல்ல வந்த வஹபிபின் உமைருக்கும் நேர் வழிகாட்டி இடம்தான் இந்த பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது. சிறை கைதியாக பிடிபட்ட சுமானத்திபின் உசால் அவனுக்கு நேர் வழிகாட்டியது இஸ்லாத்தை கொடுத்தது பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே குரோதத்தையும் விரோதத்தையும் பொறாமையும் எடுத்து எரிந்துவிட்டு மனிதனிடத்திலே ஒற்றுமையையும் பண்பாடுகளையும் வசதாக்கையும் மனிதனிடத்திலே நல்ல தன்மைகளையும் வசதாசையும் ஏற்படுத்தக்கூடிய இடம்தான் இந்த பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பள்ளிவாசல் என்று சொல்லுகின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே பல சிறப்புகளை உள்ளடக்கி வைக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலேதான் மாற்று மதத்தவர்களையும் மதிக்கக்கூடிய எம் மார்க்கம் என்னுடைய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் ஹல்கு இயாதுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், படைப்புகள் அனைத்தும் ஒரு குடும்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் ஏனைய மதங்களை மதிக்கின்றது. அது பௌத்தமாக இருக்கலாம், கிறிஸ்தவமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், எந்த ஒரு மதத்தையும் இஸ்லாம் மதிக்கின்றது. அதனாலேதான் நீங்கள் எந்த ஒரு மார்க்கத்தையும் மதத்தையும் நீங்கள் குறை சொல்லாதீர்கள், நீங்கள் அப்படி குறை சொல்வீர்கள் என்றால் ஏற்றுவீர்கள் என்றால் அறிவில்லாத காரணத்தினால் உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வை அவர்கள் ஏற்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். எனவே ஏனைய மனங்களையும் மதிக்கக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாம் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனாலேதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு குணம் போகிறது, ஒரு மனிதனுடைய பணம் போகிறது, பணம் போகின்ற நேரத்திலே வேற்று பிற மதத்தினுடைய ஒரு மையத்து போகின்றது, அந்த நேரத்திலே கூட நபி அவர்கள் எழும்பி சங்கை செய்கின்றார்கள். அப்படியான மார்க்கம் தான், யாரையும் எம்மதத்தையும் மதித்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அப்படியான மதத்தை மார்க்கத்தை மார்க்கத்தின் முக்கிய பணிகளை செய்யக்கூடிய ஒரு இடம் என்றால் கேந்திர ஸ்தலம் என்று சொன்னால் அது பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஊரை அழிப்பதற்கு நாடிவிட்டான் என்று சொன்னால் அந்த ஊருடைய பள்ளிவாசலை முதலாவதாக நோட்டமிடுகிறான். பள்ளியிலே அமல் இருக்கிறது, இபாதத் இருக்கிறது, நல்ல அமல் நடைபெறுகின்றது, நல்ல பணிகள் நடைபெறுகின்றது என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனைகளை, தண்டனைகளை, வேதனைகளை வேறு இடத்துக்கு அல்லாஹ் திசை திருப்பி விடுகின்றான். ஏன் அந்த அளவுக்கு பள்ளிவாசலுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கே கண்ணியம் அளித்து அங்கே பள்ளியிலே நடக்கக்கூடிய அமல்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெருமிதமாக ஆக்கிக் கொள்கிறான். கண்ணியமானவர்களே, ஆரம்ப காலத்திலே பள்ளிவாசல்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஈச்சம் கோலையால் வேயப்பட்டிருந்தது, ஆனால் அமல்கள் மூலம் சிறப்பாக்கப்பட்டிருந்தது. இன்று கவலைக்கூடிய விடயம் என்னவென்றால் பள்ளிகள் அலங்காரமாக இருக்கிறது, அமல்கள் குறைவாக இருக்கிறது. எனவே பள்ளிகள் கட்டுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருத்தரும் இதை சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். பள்ளி வாசல் என்று சொன்னால் கஅபத்துல்லாவுடன் தொடர்புள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே எங்கு பள்ளி வாசல் கட்டினாலும் அங்கே கஅபத்துல்லாவுடைய திசையை நோக்கித்தான் பள்ளி வாசல்கள் அமையப்பெறுகின்றது. அப்படியாக அமைவது மட்டுமல்ல, அங்கே கஅபத்துல்லாவுக்கு இறங்கக்கூடிய அத்தனை ரஹமத்துகளும் பரக்கத்துகளும் பள்ளி வாசல் ஏனைய பள்ளி வாசல்களுக்கு பங்கீடு செய்யப்படுகின்றது. அதனாலேதான் பள்ளி வாசல்களுக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் பணிக்கின்றது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதான் ரைத்து முர்ஜில் மசாஜித், பள்ளிவாசலுடன் தொடர்புள்ளவர்களை நீங்கள் கண்டால் ஈமான் உள்ளவர்கள் என்று சாட்சி சொல்லுங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கின்ற பொழுது அவனுக்கு அந்த வரக்கேற்று கிடைக்கின்றது. பனு ஸலமா கூட்டத்தினர்கள் தூர இடத்திலே இருந்தார்கள். யார சூழல்லாம், நாங்கள் பள்ளிவாசலுக்கு கிட்டமாக எங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், உங்களது இடங்களில் இருந்து கொள்ளுங்கள், யார் ஒழு செய்து கொண்டு வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வருகின்றார்களோ ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை பதியப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, சொர்க்கத்திலே ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டினார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் அவ்வளவு செய்து கொண்டு பள்ளி வாசலுக்கு வருகின்ற பொழுது அடிகளை நெருக்க நெருக்கமாக, தூர வைக்காமல் நெருக்க நெருக்கமாக கிட்ட கிட்ட வைத்து வருவார்கள். ஏன், நன்மைகள் பதியப்படட்டும், அதிகமான நன்மைகளை கேட்கும் என்று சொல்லி தூர இடங்களில் இருந்து நடந்து கிட்ட கிட்ட அடிகளை வைத்து வருவார்கள் என்பதாக ஹதீஸ் சரீஃபிலே பதியப்படுகின்றது. அந்த அளவுக்கு பள்ளி வாசல் என்று சொல்லக்கூடியது, அங்கே வரக்கூடியது நடக்கக்கூடிய அனைத்துக்கும் பள்ளி வாசல் என்று சொல்லுகின்றபோது அனைத்தும் அங்கே நன்மையாக இபாதத்தாக, அங்கே தொடர்புகள் அனைத்தும் நன்மையாக ஈமானாக மாறுகின்றது என்பதைத்தான் இதன் மூலமாக இங்கே தெளிவுபடுத்தப்படுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாளைய கியாமத்திலே சூரியனை தலைக்கு மேலாலே கொண்டு வந்து வைத்துடுவான். 9 கோடியே 30 லட்சம் மைல்களுக்கு அப்பால் உள்ள சூரியன் இதனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாமல் ஏசி என்றும் பேன் என்றும் போட்டுக்கொண்டு நாம் அப்படியே இருந்தும் தாங்க முடியாமல், கடினமான சூற்றுடைய காலத்தில் தாங்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் நாளைய கியாமத்திலே தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும். அங்கே நிழலே இருக்க மாட்டாதே, மனிதர்கள் கதறுவார்கள், கத்துவார்கள், அழுவார்கள். கப்பல் ஓட்டப்படும் அளவுக்கு மனிதர்கள் அழுது பிரதாபிப்பார்கள், திருத்தமாக ஸ்டேலாக வடிப்பார்கள். இப்படியெல்லாம் அல்லோல கல்லோலத்துடைய நேரம் தான் நாளைய கியாமத்துடைய நேரம். நிலையே இருக்க மாட்டாது, அங்கு ஓடுவார்கள், இங்கு ஓடுவார்கள், தத்தளிப்பார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியான கட்டத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அரசுடைய நிலையை சிலர்களுக்கு வழங்கியிருந்தார். அவர்கள்தான் கல்புஹும் அல்லக்கும் பில் மசாஜித், யாருடைய உள்ளங்கள் பள்ளி வாசலுடன் தொடர்பு இருக்கிறதோ அப்படியானவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான கொடூரமான நேரத்திலே, அல்லோல கல்லோலத்துடைய நேரத்திலே அரசுடைய நிழலை வழங்குகின்றான். யாரெல்லாம் பள்ளிவாசலுடன் தொடர்பு இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கிய இடம்தான் பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது. எனவே இப்படியான இந்த சிறப்பான இடத்தை, ஊர்களிலே இடங்களிலே விருப்பமான இடத்தை, அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்கக்கூடிய இடத்தை மஹவத்துல் மலாய்கா, மலாய்க்காமார்களுடைய தங்குமிடம் என்று சொன்னால் பள்ளிவாசல்கள் தான். மஸ்ஜித் சொல்லக்கூடியது புல்லு தக்கையின், ஒவ்வொரு தக்குவா உள்ளவர்கள், இறையற்றவர்கள், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்கள் வரக்கூடிய இடம் தான் பள்ளிவாசல் என்று சொல்லியிருந்தால், இப்படியான ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த இடத்தை அன்புக்குரியவர்களே, பள்ளியை இப்படியான பள்ளியை நிர்ணயிக்கின்றவர்கள், நிர்மாணிக்கின்றவர்களுக்கு அல்லாஹ் இப்படியான இடத்தை செய்பவர்களுக்கு எவ்வளவு கூலியை வைத்திருப்பார் என்பதைத்தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எந்த அளவு என்று சொன்னால், உம்மு மஹஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மஸ்ஜித் நபவியிலே ஊத்தைகள் விழுந்திருந்தால் அந்த ஊத்தைகளை பறக்கக்கூடியவர்களாக இருந்தால், இவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள், நபியவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, நபியவர்கள் ஏன் அறிவிக்க வேண்டாமா, நான் இவரை சொர்க்கத்திலே கண்டேனே, சொர்க்கத்திலே இவரை கண்டேனே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு பள்ளி வாசலில் ஊத்தை பறக்கிய ஒரு பெண்மணியை கூட அங்கே சொர்க்கத்திலே நபியவர்கள் காண்கின்றார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு பள்ளி வாசலை கட்டுகின்ற பொழுது அதற்கு எத்தனை சிறப்புகள், எவ்வளவு நன்மைகள் இருக்கும் என்பதைத்தான், இப்படியான நன்மைகள் எவ்வளவு இருக்கும் என்பதைத்தான் நாம் சிந்திப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு கட்டத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அங்கே அதாவது நபியுடைய வராசத் அங்கே பங்கிடப்படுகின்றது என்று சொன்னபொழுது ஓடோடி வருகின்றார்கள், வந்து பார்க்கின்றார்கள், அங்கே ஏதும் பங்கிடப்படவில்லை. என்ன அபூ ஹுரைரா சொன்னீர்கள், நபியுடைய வராசத்து பங்கிடப்படுகின்றது என்று சொன்னீர்களே, ஏதையும் காணமே என்று சொன்னபொழுது அங்கே என்ன நடந்தது என்று கேட்கின்றார்கள். அங்கே சிலர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், பிரானோதி கொண்டிருக்கிறார்கள், அது சில முதாக்கராக்கள் ஹலால் ஹராம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இதுதான் அங்கே நடைபெறுகிறது சொன்னார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதுதான் நபியுடைய அனந்தரம், அதுதான் நபியுடைய வராகத்து, அதுதான் பந்தரப்படுகின்றது என்று சொன்னேன் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளியிலே குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, ஏனைய நல்லமல்களில் ஈடுபடுவது, அலால் ஹலாம் ஹராம் பற்றி பேசப்படுவது, இப்படியான விஷயங்கள் பள்ளியிலே நடக்கின்றது. இதைத்தான் அங்கே நபியுடைய வராகத் என்று சொன்னேன் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் காட்டியிருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பள்ளி வாசல் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றே சிலர்கள் நினைத்துக் கொள்வது பள்ளியிலே, அதாவது பள்ளியுடைய நிர்வாகமாக இருந்தாலும் பள்ளி வாசலை பெயிண்ட் பண்ணுவதும் பள்ளி வாசலுடைய ஏனைய கட்டுமான வேலைகள் மாத்திருந்தான் பள்ளி வாசல் பள்ளியுடைய வேலைகள் அல்ல. இவைகள் 10 வீதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பள்ளி வாசலில் இருந்து சமூகத்துக்கு ஏராளமான பிரயோசனங்கள் நடைபெற வேண்டியிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, மனிதர்களை பள்ளியின் பக்கம் அழைப்பது, பள்ளியிலே விவாதத்துகள் நடப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்வது, பள்ளியிலே இருந்துதான் ஊரிலே நடக்கக்கூடிய பாவச் செயல்களை அப்புறப்படுத்துவது, பள்ளியிலே இருந்துதான் வியாபாரிகளுக்கு நல்ல வழிகாட்டல் ஹலால் ஹராம் பற்றி தெளிவுபடுத்தி, பள்ளி வாசலிலே இருந்து நல்ல முறையிலே நிகழ்ச்சிகள் நடத்தி, பள்ளி வாசலிலே வியாபாரிகளுக்கு ஹலால் ஹராம்கள் பற்றி தெளிவுபடுத்தி, அப்படியான நல்ல முறையில் வியாபாரம் செய்வதற்கு ஊக்குவிக்கக்கூடிய செயல்கள் பள்ளிவாசலிலே தான் நடைபெற வேண்டியிருக்கிறது. இதே போன்று வாலிபர்களுக்கு பள்ளிவாசலிலே இருந்துதான் வழிகாட்டப்பட வேண்டியிருக்கிறது. வாலிபர்கள் தவறான போக்குகளில் போய்விடாமல் பள்ளிவாசலின் ஊழாகத்தான் அங்கே வாலிபர்களுக்கு நல்வழிகாட்டப்பட வேண்டிய இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று குடும்பங்களை எப்படி அமைத்து கணவன் மனைவி தன்னுடைய வாழ்க்கையை சீராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று பள்ளி வாசல் ஊடாகத்தான் வழிகாட்டப்பட வேண்டியிருக்கின்றது. அதே போன்று ஊர்களில் ஏற்படக்கூடிய அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு அந்த பிரச்சனைகளை விசாரித்து தீர்வு வழங்கக்கூடிய இடம் பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஏழை எளியவர்கள் தம்முடைய தேவைகளை அடிப்படை தேவைகளை அடைந்து கொள்வதற்காக பள்ளி வாசலின் ஊடாக ஜகாத் நிதிகளை சேகரித்து அவர்களுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் செய்யக்கூடிய இடம் பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அனாதைகள் விதவைகள் பெண்கள் அனாதைகள் விதவைகளுக்கு அங்கே முடியுமான அளவு உதவிகள் ஒத்தாசைகள் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை சீராக்குவதற்கு பள்ளிவாசல் ஊடாகத்தான் செயல்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. அதே போன்று ஊருடைய அதாவது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக ஊர்களிலே டாக்டர்களும் துறை சார்ந்தவர்கள் டாக்டர்களும் லோயர்களும் அதே போன்ற இன்ஜினியர்களும் இப்படியான அக்கவுண்டன்ட்மார்களும் இது போன்ற தொழில் அதாவது துறை சார்ந்த நல்ல அறிவாளிகளை உலமாக்களை ஆபீஸ்களை உருவாக்குவதற்கு பள்ளி ஊடாக இருந்து செயல்படுத்தி வசதியற்றவர்களுக்கு அவர்களுக்கு செலவழித்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி நல்ல முறையில் கல்வியுடைய வளர்ச்சிகளை ஊர்களிலே செயல்படுத்துவதாக இருந்தால் பள்ளிவாசல் ஊடாகத்தான் அது செயல்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று இஸ்லாத்துக்கு வருகின்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டல்களை கொடுத்து மார்க்கத்தை தெளிவுபடுத்தி அவர்களை மார்க்கத்திலே ஸ்திரப்படுத்துவதே இந்த பள்ளிவாசல் ஊடாகத்தான் செயல்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. அதே போன்று ஊரிலே உள்ள மக்கள் அதில் தொழில் செய்யக்கூடியவர்கள் கடை முதலாளிமார்கள் தேர்ச்சல்மார்கள் அதே போன்று சின்ன சின்ன கடை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஏனைய பொதுமக்கள் அனைவர்களுக்கும் இந்த நாட்டிலே புறமதத்தவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 90 வீதமான புறமதத்தவர்கள் எம்மோடு நல்ல பண்போடு இருக்கின்றார்கள். 5-10 வீதமானவர்கள் தான் இன சுவேதங்களை இந்த காலத்திலே கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த 90 வீதமான மக்களும் நல்ல மக்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே பல சமூகத்தோடு எமக்கு வாழ முடியாவிட்டால் உலகத்திலே வேற எந்த நாட்டில போனாலும் பிற சமூகத்தோடு வாழ முடியாமல் போய்விடும். எனவே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பிற சமூகத்தவர்கள் பெரும்பான்மை சகோதரர்கள் மிக சிறந்த மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் நாம் எப்படி நல்ல முறையில் நல்லிதமாக நடந்து கொள்ள வேண்டும், எப்படிய பண்பாடுகளை அகலாக்குகளை காட்ட வேண்டும் என்று வியாபாரிகளுக்கும் தான் சாதாரண மக்களுக்கும் தான் வழிகாட்ட வேண்டியிருக்கிறது. அந்த வழிகாட்டலை அகில எங்கே ஜெம்யத்துலமா இந்த காலகட்டத்திலே மிக ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே அப்படியான சிறந்த வழிகாட்டல்களை பள்ளிவாசல் ஊடாகத்தான் செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, ஊரிலே தொற்று நோய்கள் பரவிவிடாமல் சுத்தத்தை மிகைப்படுத்துவதற்காக வேண்டி சிரமதானங்கள் மூலமா அல்லது வேறு பணிகள் மூலமாக சுத்தமாக ஊர்களை வீடுகளை வைத்துக் கொள்வதற்காக வழிகாட்டப்பட வேண்டிய இடம் என்று சொன்னால் அது பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இப்படியாக பல திட்டங்களை ஏற்பாடு செய்து பள்ளிவாசல் ஊடாகத்தான் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அதாவது அசைதாவுக்கு முரணாக வருகின்ற இன்றைய காலத்திலே காதியானிகளா சீயாக்களா இப்படியாக பைல்வானிசமா அத்துவேத கொள்கைகளா நாடலாவிய ரீதியில் அவர்களுடைய அந்த தீய சக்திகள் மோசமான கொள்கைகள் நாடலாவிய ரீதியிலே மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அன்புக்குரியவர்களே, எம்முடைய ஊர்களுக்குள்ளே வந்து எம்முடைய ஈமானியத்தான உணர்வுள்ளவர்களை பழுதுபடுத்தி விடாமல் பாதுகாப்பதும் பள்ளிவாசல் ஊடாகத்தான் செயல்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. எனவே பள்ளிவாசல் என்று சொல்லுகொண்ட பொழுதும் இப்படியான இன்னொரு பணிகளை எல்லாம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியான வழிகாட்டல்களை செய்ய வேண்டும் என்று அகில இலங்கை ஜம்மியத்துலமா மிகவும் ஆணித்தரமாக ஒவ்வொரு பள்ளிகளையும் வேண்டிக் கொள்கின்றது. கண்ணியமானவர்களே, இப்படி அனைத்தையும் செய்யக்கூடிய இடம் இந்த பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொழுகையும் இங்கேதான், திக்ரும் இங்கேதான், குர்ஆனும் இங்கேதான், ஹலால் ஹராமை பிரதிபலிப்பதும் இங்கேதான், ஏழைகளுக்கு உதவி செய்வதும் இங்கேதான், ஜகாத்தை ஒன்று சேர்ப்பதும் இங்கேதான், இப்படியா வாலிபர்களுக்கு வழிகாட்டுவதும் இங்கேதான், கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இங்கேதான். அப்படியாக இஸ்லாத்தினுடைய கேந்திர இஸ்லாமாகத்தான் பள்ளிவாசல் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே பயன்படுத்த வேண்டி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இப்படியான இந்த பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதும் இப்படியான பள்ளிவாசலை கட்டுவதும் இப்படியான பள்ளிவாசல்களை அமைப்பதற்காக ஏற்பாடுகள் செய்வதும் அனைத்தும் ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இதை நாம் தெளிவு பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சென்ற காலத்திலே எம்முடைய சகோதரர்கள் ஒவ்வொரு இடங்களிலேயும் வக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தினார்கள். அந்த வக்கபின் மூலமாக இன்று நாடலாவிய ரீதியில் எந்தெந்த இடத்துக்கு போனாலும் நகர்ப்புறங்களிலே அங்கு அஹம்துல்லா நிமிர்ந்து கொண்டிருக்கின்றது. தலை நிமிர்ந்து எம்முடைய பள்ளிவாசல் அமைந்திருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், சென்ற காலத்திலே வாழ்ந்த மக்கள் நல்ல பண்போடு வாழ்ந்தார்கள், அகலாக்கோடு வாழ்ந்தார்கள். அந்த கட்டத்திலே எந்தெந்த ஊர்களிலே தொழில் செய்தார்களோ அந்த இடங்களிலே அவர்களும் நல்ல மனப்பான்மையோடு கொடைத்தன்மையோடு நாம் ஏதாவது செய்துவிட்டு மூத்தாக வேண்டும், நாம் எதையாவது செய்துவிட்டு மூத்தாக வேண்டும் என்ற அடிப்படையிலே நல்ல நோக்கத்திலே மக்களோடும் நல்ல பண்போடு பழகினார்கள். இந்த நாட்டிலே இருந்த பெரும்பான்மை சகோதரர்களுடைய வங்கிகளாக செயல்பட்டிருக்கின்றார்கள். சென்ற காலத்திலே வந்த முதலாளிமார்கள், சென்ற காலத்திலே வாழ்ந்த பணம் படைத்தவர்கள் தன்னுடைய பணத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தினார்கள். அதே போன்று மக்களோடு நல்ல பண்போடு நடந்தார்கள். பெரும்பான்மை சகோதரர்களோடும் அவர்கள் கடைக்கு வந்துவிட்டால், அங்கே சாமான் எடுக்க வந்துவிட்டால் அவர்கள் உட்கார வைத்து குடும்பங்களை விசாரித்து அவர்களுடைய நிலைமைகள் எல்லாம் விசாரித்து விலை குறைச்சி சாமான்களை நல்ல விலைக்கு குறைய குறைய விலைக்கு அவர்களுக்கு மனம் சந்தோஷமாக கூடிய முறையிலே சாமான்களை விற்றார்கள். ஆனால் அந்த நிலைமை இன்று மாறிக்கொண்டு போகிறது. அன்புக்குரிய வியாபாரிகளே, தொழில் அதிபர்களே, கடை முதலாளிமார்களே, நாம் சென்ற காலத்தை ஒரு கணம் நோக்க வேண்டும். சென்ற காலத்தில் இருந்த பெரும்பான்மை சகோதரர்களுடைய வங்கிகளாகத்தான் எம்முடைய முதலாளிகள் செயல்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் நெல் விற்றாலும் காணி விற்றாலும் அவர்களுடைய தேங்காய் விற்றாலும் அனைத்தையும் எம்முடைய முதலாளிமார்களிடத்தில் கொண்டு வந்து வைத்துவிட்டு, முதலாளி இதை வைத்துக் கொள்ளுங்கள், வீடு கட்டுகின்ற பொழுது எங்களுடைய கல்யாணத்து வீட்டிலே கல்யாணம் வருகிறது, கல்யாணம் வரக்கூடிய நேரத்திலே நாம் எம்முடைய பணத்தை எடுத்துக் கொள்கிறோம் என்று வங்கிகளாக எம்முடைய முதலாளிமார்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எம்முடைய இருக்கக்கூடிய ஒரு சிலர்களுடைய ஏமாற்றம், துரோகம், அநியாயம், அத்தூழியத்தின் காரணமாக அந்த நிலைமைகள் மாறிக்கொண்டு போய் எமக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டக்கூட, எம்முடைய ஒரு வினாராவை கட்டிக்கொள்ளக்கூட, ஒரு கடையை திறப்பதற்கு ஒரு வீட்டை கட்டக்கூட ஏறாத நிலைமையிலே இன்று நாம் பின்தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு கவலையான செய்தி இன்று நாடலாவிய ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் காரணம் நாம் தான். எம்முடைய பண்பாடுகள் அகலாக்குகள் சீர்கட்டுக் கொண்டு போகிறது. இந்த நிலைமைகளை ஒவ்வொருவரும் உணர்ந்து இவைகளை சீராக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே சென்ற காலத்திலே வாழ்ந்த அந்த சகோதரர்களுடைய அவர்களுடைய தேக்கமும் ஆசையும் அவருடைய நல்ல பண்பாடுகளும் கொடைத்தன்மையும் அவருடைய தாராள மனமும் தான் ஒவ்வொரு இடத்தை பார்த்தாலும் எந்த நகரத்தை பார்த்தாலும் எம்முடைய பள்ளிவாசல் தான் விழுந்து கொண்டிருக்கின்றது. ஏன்? அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலேயும் அந்த வக்கக்கூடிய நிலைப்பாடுகளை செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று அந்த வக்கக்கூடிய நிலைமை எம்மிலே இருந்து கலந்து போய்விட்டது. நாம் ஏதோ சம்பாதிக்க வேண்டும், வீட்டை கட்ட வேண்டும், வாகனத்தை வாங்க வேண்டும், தோட்டம் தொடர்புகளை வாங்க வேண்டும், எம்முடைய கல்யாணங்களை பெருசாக எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகளிலேதான் எம்முடைய நிலைப்பாடுகள், எம்முடைய சொத்தை பெருக்க வேண்டும், எம்முடைய நீண்ட ஒரு பயணம், ஆகரக்கூடிய பயணம், நான் மௌத்தாகி கபரிலே கொண்டு போய் அடக்கப்பட்டு விடுவேன், கபரிலே நீண்ட காலம் வாழ வேண்டும், நான் என்னுடைய உண்மையான பயணம் ஆகரத்துடைய பயணம், நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் குறைந்து விட்டது, துனியாவுடைய மோகம் தான் அதிகமாகிவிட்டது, இதுதான் இன்று அந்த வக்குமுகள் குறைவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த நிலைப்பாட்டிலே அந்த மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரஹா தோட்டம் அஜிக்கு உம்ராக்களுக்கு போனவர்களுக்கு தெரியும், அங்கே பயான்களை கேட்டிருப்பீர்கள். நானாம் ஜுசிலே துன்பிக்கும், நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாத வரைக்கும் அல்லாஹ் உங்களை தர்மங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், லன் தனாலுல் பிர்ர, சரியான நன்மையை பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள் என்ற குர்ஆனுடைய வசனம் வருகிறது. அன்றைய காலத்திலே கோடிக்கணக்கான பொறுமதியான அந்த பைரஹா தோட்டம், அன்புக்குரியவர்களே, அப்போ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்து இறங்கிய உடனே அல்லாஹ்வுடைய பாதையிலே அப்படியே தர்மம் செய்து விடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அந்த தோட்டத்திலே மூன்று கிணறு, அதாவது அழகான ஒரு கிணறு அந்த பைரஹா தோட்டத்தில் இருந்தது. நபியவர்கள் கூட விரும்பி போய் தண்ணீர் குளிப்பார்கள். இன்று கூட 23 கேட்டால் மஸ்ஜிது நபவிக்கு நுழைகின்ற பொழுது அது மூட காப்பத்தினால் மூடி வைத்து இருக்கின்றார்கள். அந்த இடத்தில் அந்த கிணத்துடைய அடையாளத்தை இன்றும் வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு சிறந்த தோட்டம், பல கோடிக்கணக்கு வருமானம் வரக்கூடிய பொருளாதார உள்ள தோட்டத்தை கூட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அந்த ஆயத்தில் இறங்கியவுடனே அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விட்டார்கள். எவ்வளவு தூரம் ஈமானுடைய தன்மை என்பதை சிந்தித்து பார்ப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர் யார் இருக்கிறார் கேட்கிறார்கள் சிலர்கள். சஹாபாக்கள், அல்லாஹ்வும் கடன் கேட்கிறானா, அல்லாஹ்வும் கடன் கேட்கிறானா? அன்புக்குரியவர்களே, அபூ தஹ்தா ரலியல்லாஹு அபூ தஹ்தா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்திலே நான் என்னுடைய வீடும் இருக்கிறது, அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் தர்மம் செய்துகிறேன், வக்ஃப் செய்து விடுகிறேன். பைரஹா தோட்டத்தை அவர் வக்ஃப் செய்தார் அபூ தஹ்தா. இதே போன்று அபூ தஹ்தா அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்து விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், தோட்டத்தை வக்ஃபு செய்துவிட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்துவிட்டு வீட்டு வாசலுக்கு, வீட்டு தோட்டத்து வாசலுக்கு போய் உள்ளே போகக்கூட இல்லை, உம்மு தஹ்தா என்று கூப்பிடுகின்றார்கள். மனைவியை கூப்பிட்டு சொல்கின்றார்கள், உம்மு தஹ்தா, உள்ளே எடுத்துக்கொண்டு வெளியே வந்துவிடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று இதை நான் அப்படியே வக்ஃபு செய்து விட்டேன் என்று சொல்கின்றார்கள். பிள்ளைகள் மாத்திரம் ஈச்சம்பலம் 600 அல்லது 700 ஈச்சம்பலம் அழகாக காய்க்கக்கூடிய ஈச்சமரம் இருக்கிறது, பல லட்சம் வருமானம் வரக்கூடிய தோட்டம். அன்புக்குரியவர்களே, அந்த தோட்டத்திலே ஈச்சம்பழங்களை பிள்ளைகள் வாயில வச்சு கொண்டிருக்கிறேன், மனைவி உம்மு தஹ்தா வாயில வச்ச ஈச்சம்பழத்தை கூக்கல துப்பி விடுகின்றார்கள். துப்பி விட்டு பிள்ளைகளை தூக்கி கொண்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியாகின்றார்கள். ஒரு கவிதையை பாடிக்கொண்டு வெளியாகிறார்கள். அந்த கவிதையிலே சொல்கின்றார்கள், அபூ தஹ்தா அழகான வேலையை செய்துவிட்டார், சொர்க்கத்தை வாங்கிவிட்டார், சொர்க்கத்துக்கு பகரமாக இந்த தோட்டத்தை வக்ஃப் செய்துவிட்டார், சிறந்த வேலையை செய்துவிட்டார், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்து செய்யட்டும் என்று மனைவி கூட இருந்த வீட்டிலிருந்து பிள்ளைகளை தூக்கிக் கொண்டு அந்த வீட்டுக்கு வெளியே வந்து அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்து விடுகின்றார்கள். இன்று எம்முடைய நிலைமை, நாம் எங்களை வீட்டை கொடுத்துட்டோம் என்று சொல்லி வீட்டிலிருந்து வந்தால் எங்களுடைய மனைவி என்ன பேசுவாள், குடும்பம் என்ன பேசும்? ஆனால் அந்த சஹாபாக்களுடைய சஹாபா பெண்மணிகளுடைய தன்மை, குர்ஆனுடைய வசன மரங்களே உடனே அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடிய தர்ம வல்லவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு சஹாபியும் வக்ஃபு செய்யாமல் இல்லை, எதையாவது அவர்கள் வக்ஃபு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த தன்மைதான் இந்த நாட்டில் இருந்த எம்முடைய சகோதரர்கள் சென்ற காலத்திலே வாழ்ந்தவர்கள் அவருடைய மண்ணறைகளுக்கு தேடிவிட்டு போனார்கள். அன்ராஜபுரத்துக்கு போனால் அங்கேயும் பள்ளி மிளிந்து கொண்டிருக்கிறது, குருநாகர் டவுனிலேயும் அந்த பள்ளி மிகுந்து கொண்டிருக்கின்றது, அதே போல கண்டியா கொழும்பா எந்த இடத்துக்கு போனாலும் சரி அன்புக்குரியவர்களே, அது எந்த பகுதிகளுக்கு போனாலும் அங்கங்கே வியாபாரங்களில் ஈடுபட்டு இருந்தவர்கள் அந்த காலத்திலே மெயின் டவுன்களிலே மெயின் அடங்களிலே பள்ளிவாசல்களை அமைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்கபுகள் ஏராளம் செய்தார்கள், எத்தனையோ சங்கங்களுக்கு எத்தனையோ வக்கபுகள் செய்தார்கள். ஆனால் பின்வந்த காலத்திலே உள்ளவர்கள் அவைகளை சரியாக பராமரிக்காமல் எத்தனையோ கடைகளும் எத்தனையோ சொத்துகள் என்று அந்நியர்களுக்கு அந்நியர்களுடைய கையிலே போய்விட்டது, சிலர்களுடைய கையிலே போயிருக்கிறது. அவர்கள் வைத்துக் கொண்டு சின்ன கூலிகளை கொடுத்துக் கொண்டு ஏமாற்றமும் சில இடங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் வக்கவு என்று சொல்லக்கூடியதை நாம் உசிரோடு இருக்கும் பொழுது எதை கொடுத்து விட்டு போகிறோமோ அதுதான் எமக்கு மிச்சம். எங்கட பிள்ளைகள் செய்வாங்க, எங்கட குடும்பம் எனக்கு செய்வார்கள் என்று யாராலும் நம்ப முடியாது. உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எதை கொடுக்கிறோமோ, எதை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறோமோ அன்புக்குரியவர்களே, அதுதான் எங்களுக்கு மிஞ்சப் போகிறது. எனவே அந்த அடிப்படையில் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளி வாசல் கட்டப்பட இருக்கிறது, மூன்றாவது மாடியை மேல் மாடியை செய்வதற்கு இந்த பள்ளியை செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கட்டத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது நாம் எத்தனையோ ஊடான செலவுகளை எம்முடைய குடும்பங்களிலே எத்தனையோ கல்யாணத்துக்காக, எத்தனையோ வீட்டு வேலைக்காக, வாகனம் மாற்றுவதற்காக எத்தனையோ பணங்களை, எத்தனையோ லட்சம் பணங்களை எல்லாம் வளர்ச்சிக் கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவை ஒன்றும் எம்முடைய கபருக்கோ எம்முடைய சுராத்துக்கோ எம்முடைய நீர்தான் தவாசுக்கோ நிச்சயமாக உரைகள் வரமாட்டாரே. வீணாக எத்தனையோ செலவுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாடத்திலே அவைகளுக்கு கேள்விகளுக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு சதம் சதமாக நாலு விஷயம் கேட்காத வரைக்கும் ஒரு கால் எடுத்து அடுத்த கால் வைக்க முடியாது. உங்க அதில் ஒன்றுதான், நீ எப்படி பணம் சம்பாதித்தாய், நீ எப்படி செலவழித்தாய் என்று நாளைய கியாமத்திலே அல்லாஹ்வுடைய தர்பாரிலே கேள்வி கேட்கப்படும். எனவே அன்புக்குரியவர்களே, எம்முடைய பணங்கள் செலவழிக்கின்ற பொழுது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதற்காக ஏன் செலவழிக்கிறேன், இதை கொண்டு என்ன பிரயோசனம், இது நாளைய கியாமத்தில் கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுமா என்று சிந்தித்துத்தான் எம்முடைய பணங்கள் செலவழிக்கணும். இன்று எத்தனையோ பேர்கள் லட்சக்கணக்கான பணங்களை வீணாக இழைக்கக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். யாரும் கேட்க வழி இல்லை, நான் எப்படியும் செலவழிப்பேன் என்று சொல்லிக் கொண்டு செலவழிக்கிறார்கள். இல்ல, படச்சலம்பு பார்த்துக் கொண்டிருக்கிறார், பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்னென்ன நடந்தது, என்ன ஆச்சரியமாக இருக்குது, சிறிசோ பெருசோ எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது என்று நாளைய கிராமத்தில் அவன் கழுத்தில பட்டோலை தொங்க விடப்படும். தொங்க விட்டதுக்கு பின்னால உன்ன பட்டோலையை நீயே வாசிச்சு பாருன்னு சொல்லி கயாமத்தில் சொல்லப்படும். அப்பதான் சொல்லுவான், இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறேன், சிறுசோ பெருசோ எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறேன் என்று நாளைய கியாமத்தில் ஆச்சரியப்படுவார். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் லட்சக்கணக்கு பணங்களை சம்பாதிக்கிறோம், ஊதாரியாக்கி செலவாக்கி வீணாக்கி விட்டு போம் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, எம்முடைய தேவைகள் வருகின்ற பொழுது எந்த அளவு சதக்காக்கள் தர்மங்கள் எங்களாண்டு ஆறாடி குளிக்காக வேண்டி ஒரு ஆறாடி குழியை விசாலமாக்குவதற்காக வேண்டி நாம் உலகத்துடைய வாழ்க்கையில் என்னென்ன முடியுமோ செலவழித்து விட்டு போவதற்கு அவைகளை செலவழிப்போம் என்றால் துனியாவிலும் லாபம் கிடைக்கும், ஆகிரத்திலும் லாபம் கிடைக்கும். சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாவோ மரலாக்கும் பி சதக்கா, உங்களோட நோய்களுக்கு சதக்காவை மருந்தாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆணை ஒரு நோயாளியை சந்திக்க போகின்றார், காலெல்லாம் உடையறி இருக்கிறது. சொன்னார்கள், ஒரு சதக்கா கொடுங்கோ, ஏழைகள் வாழக்கூடிய பகுதியில ஒரு சதக்கத்தில் ஜாரியா ஒரு கிணறு வெட்டி கொடுங்கோ, மக்கள் தண்ணி குடிக்கட்டும், நோய் குணமாக வேண்டு. அதே போல பல லட்சக்கணக்கான பணங்களை செலவழிச்சு குணமாகாத நோய் ஏழைகள் வாழக்கூடிய ஒரு பகுதியில கஷ்டமான பகுதியில் ஒரு கிணத்தை வெட்டி கொடுத்தாரே, பின்னால கொஞ்ச நாள்ல இவர்கள் நோய் குணமாக ஆரம்பிச்சது. அந்த ஆலிமை கூப்பிட்டு கேட்டார்கள், என்ன நீங்க சொன்னீங்க, இது நோய் குணமாகுது, இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, தாவோ மரலாக்கும் பி சதக்கா, சதக்கா கொடுங்கோ உங்களோட நோய்கள் குணமாகும் என்று சொன்னார்கள். அந்த சதக்காவுடைய வரக்கத்துத்தான் அந்த மக்கள் தண்ணியை குடிச்சு குளிராக குளிராக உங்களோட உடம்பு குளிராகும் என்று சொன்னார்கள் என்றாலே இதுதான் உண்மையான நிறுத்தனமான நிலைப்பாடு. அன்புக்குரியவர்களே, அத்ததக்காற்ற சொத்து சபீதமாகும் என சார் எழுபதீனமான கிணறிகளை விட்டு உங்களை பாதுகாக்கும் உங்களோட சதக்காக்கள் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்ததக்கா தங்க உமைத்தூ கெட்ட மௌத்துகளை விட்டு உங்களை பாதுகாக்கும். நாய் பண்டி சாகுற மாதிரி சாகுறது கல்லாத முடிவிருந்தால் கூட எங்கட சதக்காக்கட வரக்கட்டால அல்லாஹ் நல்ல மௌத்துகளை ஏற்படுத்துவான் என்பதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அத்ததக்கா தஸீது பில் உமர் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க 30-45 குறைந்த வயசுல மௌத்தாக இருந்தால் கூட உங்களோட சதக்காவுடைய வரக்கத்தால உங்களோட ஹயாத்து நீளமாக்கப்படும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல உங்களோட சதக்கா எந்த அளவு அதாவது உங்களோட கபருடைய நெருப்ப கூட நோக்கக்கூடியதாக இருக்கும் உங்களோட சதக்கான்னு சொன்னார்கள். அதாவது சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது லில்லு மூமின் சதக்கான்னு சொன்னார்கள். மூமினுக்கு நிழல் தரக்கூடிய கயாமத்தில சதக்கான்னு சொன்னார்கள். இப்படியாக சதக்காக்களுக்கு தனியான சிறப்புகளை எல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சதக்காவிலும் மேலான ஒரு சதக்கா தான் சதக்கத்துள் ஜாலியா என்று சொல்லக்கூடியது. அன்புக்குரியவர்கள், இதா மாத்திரம் இன்சான் இன்கத்த அமலு, மனுஷன் மூத்தாகித்தான் எல்லா அமலும் நின்று போய்த்திடும். ஒரு அமலும் செய்ய முடியாது, இங்கே செய்யற அமலும் அங்கே கபருக்குள்ள தொழ முடியாது, சதக்கா முடியாது, தொழ முடியாது, குர்ஆன் முடியாது, நோன்பு முடிக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. மனிதன் தத்தளித்துக் கொண்டிருப்பான். அன்புக்குரியவர்களே, இல்லாமே சலாசா மூணத்தவர் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனுஷன் மௌத்தாயிட்டா மூணு அமலை தவிர வேறொன்றும் அங்க கபருக்கு வரமாட்டாது சொல்லிட்டு சொன்னார்கள். இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா, சதக்கத்துள் ஜாரியாவை தவிர, சதக்கத்துள் ஜாரியா என்று சொல்லக்கூடிய பள்ளி வாசல்கள், மதரசாக்கள், கிணறுகள், பொது பாறைகள் அமைத்து கொடுப்பது மக்கள் அதிலே செய்கின்றன. அங்கே நடக்கின்ற பொழுது, தண்ணீர் குடிக்கின்ற பொழுது, அங்கே மதரசாவிலே ஓடுகின்ற பொழுது, கிதாபுகளை பார்க்கின்ற பொழுது அந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அதே போலதான் பள்ளி வாசலிலே மக்கள் வருவார்கள், தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள். மேலே சொல்லப்பட்ட பல கர்மங்கள் பள்ளி வாசலிலிருந்து நடைபெற ஆரம்பிக்கும். ஏழைகளுக்கு உதவிகள், மக்களுக்கு கல்வி வழிகாட்டல்கள், அனாதைகளுக்கு உதவிகள், கவலை ஹசனாக்கள், கடன் அதாவது வட்டியில்லா கடன்கள், இப்படி இன்னொரு என்ன பல அமல்கள் பள்ளி வாசலிலிருந்து நடைபெற அத்தனை அமலுடைய கூலியும் பள்ளி வாசல்களை கட்டுவதற்காக வேண்டி யாரெல்லாம் செலவழித்தார்களோ சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள் யாரே பள்ளி கட்டுவதற்காக பள்ளி கட்டி கொடுப்பார்களோ பனல்லாஹு பைத்தம் ஜன்னா, சொர்க்கத்திலெல்லாம் முக்தினால் அமைக்கப்பட்ட மாளிகைகளை எல்லாம் கொடுப்பார். இன்னும் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் புறா கூடு கட்டுற அளவு கூட, புறா கூடு அளவு கூட பள்ளி கட்டி கொடுத்தாலும் பனல்லாஹு பைத்தம் ஜன்னான்னு சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அவருக்கு முடியும் அந்த அளவுதான் உதவி செய்வதற்கு. ஒரு சிமிண்டி பொட்டு தான் கொடுக்க முடியும், ஒரு கல்லு தான் கொடுக்க முடியும் என்று சொல்லியிருந்தால் அதையெல்லாம் கொடுக்கிறாரு, அல்லது ஒன்றுமே முடியாது. அங்கே தன்னுடைய மண்பட்டி எடுத்து வேலை செய்து கொடுக்கிறாரு. அன்புக்குரியவர்களே, அது ஒன்றுமே செலவழிப்பதற்கு இல்ல, இதற்காக வேண்டி மூளையில உட்கார்ந்தியாள்லா, இதை யாரெல்லாம் தர்மம் செய்தார்களோ அவர்களை பொருந்திக் கொள்ளியாள்லா. இந்த பள்ளி வாசல அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டியது போல ஜிங்கம் மூலம் நீ எப்படி கட்டினோ மறைமுகமான செய்தார் இந்த பள்ளியை கட்டி தந்தது ரப்பே என்று அல்லாஹிடத்தில் துவா கேட்கிறார். ஒன்றுமே கொடுக்க வசதி இல்ல, அவரும் அந்த கூலியில சார்ந்து கொள்வாரு. எனவே அன்புக்குரியவர்களே, வசதி படைத்தவர்களே, அன்புக்குரியவர்களே, தொழில் அதிபர்களே, நாம் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது என்னென்ன சதக்காக்கள் வக்குகள் செய்தோமோ அந்த அடிப்படையில் எம்மை பெற்று வளர்த்த தாய் அப்பர்கள் அவர்கள் மூத்தாரி கபுராளியாக போயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, அவர்கள் கபல்களிலே எங்களுக்கு யாரும் நன்மைகள் செய்து அனுப்ப மாட்டார்களா என்று ஏறிக் கொண்டிருக்கின்ற கட்டத்திலே நாம் இப்படியான வாப்பட பேரில், இந்த வாப்பட பேரில், உம்மன பேரில, நாடக பேரில, இதற்காக நான் இப்படி செய்கிறேன் என்ற நீயத்து வைத்து நாம் பள்ளி கட்ட கொடுப்போம் என்றால், பள்ளிக்காக செலவழிப்போம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அந்த நன்மைகள் அவர்களுக்கு எனக்கும் போய் சேரும், எனக்கும் ஒரு சொட்டும் குறையாமல் எனக்கும் கிடைக்கும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, மௌத்தாகி போனவர்களுக்கு நோயாளிகளாக இருக்கிறார்களா, இந்த நோயை குணப்படுத்த வேண்டும் யாருலாம், இந்த சதக்காவுடைய வழக்கத்தை கொண்டு அப்படியாக எனக்கு வரக்கூடிய முசீபத்துகள் ஆபத்துகள் இன்று பாதுகாக்கப்பட வேண்டும் ரம்பே, இவ்வளவு நான் சதக்கா கொடுக்கிறேன், பள்ளிக்காக கொடுக்கிறேன் என்று எப்படி எல்லாம் முடியுமோ அப்படியாக பள்ளிவாசலுடைய நீருக்காக கட்டிடத்துக்காக வேண்டி கொடுப்போமோ, நிச்சயமாக அத்தனை நன்மைகளும் எனக்கு பள்ளியிலே நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளுடைய பகுதியும் எம்முடைய வேளும்பொழுதும் கபருக்கு போனாலும் கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். கியாமத்தில் மீசான் தராச கனமாக்கி சிராத்தில் முஸ்தகீமை விசாலமாக்கி மேலான சொர்க்கத்தில் முத்தினால் அமைக்கப்பட்ட மாளிகைகள் எங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்றுதான் பள்ளி வாசலுக்கு செய்யக்கூடிய உதவிகள் ஒத்தாசைகள். அன்புக்குரியவர்களே, இந்த மகல்லாவை பொறுத்தவரையிலே ஏராளமான தனவந்தர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இருந்து எத்தனையோ எத்தனையோ பள்ளிவாசல் கட்டப்படுகிறது, எத்தனையோ மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பாதை பலவாறு மக்கள் போக்குவரத்து செய்யக்கூடிய ஒரு பகிரங்க பிரதான பாதையிலே எத்தனையோ மக்கள் இந்த இடத்துக்கு வந்து அமல்கள் செய்துவிட்டு போகிறார்கள். யார் யார் வந்து இந்த இடத்துக்கு அமல் செய்துவிட்டு துவா செய்கிறார்களோ அல்லாஹ் அலம் யார் அறிவிக்க மாட்டோம். ஆனால் பாதை ஓரமாக இருக்கிறது, சகல வசதியோடு இருக்கிறது, பெண்களுக்கும் தொழுகை அறையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துக்கு வந்து தொழில் விட்டு அமல் செய்துவிட்டு போகின்றார்கள், துவா செய்துவிட்டு போவார்கள். அந்த துவாவுடைய வழக்கத்தை இந்த பள்ளி வாசலுக்கு செலவழிக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இந்த பள்ளி வாசலுடைய தேவையை, இந்த பள்ளி வாசலுடைய கட்டுமானத்துக்கு எங்களால் என்னென்ன முடியுதோ அத்தனையும் செய்வோம் என்றால் நிச்சயமாக உலகத்திலும் வரக்கூடிய முசீபத்துகள் ஆபத்துகள் தருத்திரங்கள் சோதனைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பார். எம்முடைய கபர் வெளிச்சமாகும். யாரு கபர், அதாவது மன் நம்பர்கள் முஸ்தித நம்பர்களாகும் கபரகு, யாரு பள்ளியை பிரகாசிக்க செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை பிரகாசிக்க செய்வார். நாளைய கியாமத்தில் பிரமாண்டமான முக்தினால் அமைக்கப்பட்ட மாளிகைகள், உன்னதமான மாளிகைகள் இருப்பதற்கு, குடியிருப்பதற்கு முடிவில்லாத காலத்தை கழிப்பதற்கு அல்லாஹ் நசீபாக்குவார். எனவே அந்த அடிப்படையில் தொழுகைக்கு பின்னால் உங்களிடத்தில் வசூல் செய்யப்படும், கேட்கப்படும். கேட்கக்கூடிய நேரத்திலே தாராள மனசோடு, கண்டித்தனம் இல்லாமல் தாராள மனசோடு, நான் இந்த பேரை வக்கு செய்கிறேன், என்னோட ஒரு பகுதி வக்குவாக போகட்டும் என்று அந்த உத்தம சஹாபாக்கள், அந்த அபூ தஹ்தா, அந்த அபூ தல்ஹா போன்ற சஹாபாக்கள் தங்களிடத்தில் இருந்த பொறுமையான சொத்தை அப்படியே கொடுத்தார்களே. அன்புக்குரியவர்களே, உலகத்திலே வாழ்வது கொஞ்ச நாள், வாழ்ந்து விட்டோம் அதிகமான காலம், இன்னும் வாழப்படுவது கொஞ்ச நாள். ஆகரத்திலே முடிவில்லாத வாழ்க்கையில் நிரந்தர வாழ்க்கைக்கு என்னை தயவு செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சதக்கா செய்வோம் என்றால் வல்லல்லா அதை பொருந்தி துனியாவிலும் ஆகரத்திலும் மேலான அந்தஸ்துகளை எல்லாம் தருவார். அந்த அடிப்படையில் வல்லல்லா எம்முடைய பாவங்களை மன்னித்து எம்மை பொருந்திக் கொள்வானாக, எம்மை கபூல் செய்து கொள்வானாக, நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக, நாட்டிலே பெரும்பான்மை சகோதரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு நல்ல பண்பாடுகள் எனக்கு தந்தல்வாயாக. நாயனே ரஹ்ம.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.